நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில நாள்தோறும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு தகவல்களை நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தோட்டக்காரன் காடு என்ற கிராமத்தில் இருந்து திருமதி எஸ் சுசிலா அவர்கள், ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நாம் வருமானம் ஈட்ட முடியும் என்பதை குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவசாயத்துல இளைஞர்கள் படித்தவங்க நிறைய பேரு ரொம்ப ஆர்வத்தோட இந்த விவசாயத்துக்கு, குறிப்பா இந்த மரபு விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு ஒரு செவிலியர் பட்டய படிப்பு முடிச்சுட்டு ஆனாலும் கூட நான் ஒரு மரபு விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சாதனை பெண்மணியை நம்ம இன்னைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அம்மா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்புகளின் நேர்களுக்காக செஞ்சுக்கணுமா?
என்னோட பேர் சுசிலா. நான் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி வடக்கு என்ற கிராமத்துல வந்து நான் இருக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சுரேஷ். நான் படிச்சிங்க தான் ஃபுல்லாவே, அந்த இதுல இருந்துதான் விவசாயத்துக்கு வந்திருக்கேன்.
அம்மா, இப்ப செவிலிய பணி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பணி. அதுவே வந்து பொதுமக்களுக்கு, குறிப்பா நோயுற்றவங்களுக்கு அந்த செவிலியர்களுடைய சேவை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். மருத்துவருக்கு அடுத்தபடியா இந்த செவிலிய பணியிலிருந்து இருந்தாலும் கூட நான் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நான் வந்து நர்சிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வந்து நான் சும்மா வந்து ஃபீல்டு விசிட், அந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், இங்க வந்து சால்ட் ஒர்க்கர், அக்ரி, அந்த மாதிரி மீனவர்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு எங்க நாகை மாவட்டத்துல அதிகமான அதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அதுக்கு மெடிக்கல் கேம்ப் பண்றதுக்காக வந்து நான் அதுல வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்ப ஃபீல்டு விசிட் அதிகமாக போற டைம்ல வந்து எனக்கு வந்து இந்த இயற்கை மேல குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான், இருந்தாலும் வந்து அந்த இயற்கை நம்மளும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் ஃபீல்டு விசிட் போக்குள்ள அங்க பண்ற மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா ஒரு இதுமே தான் வந்து எனக்கு வந்து ஆர்வத்தை தோணுச்சு.
இந்த விவசாயத்தை நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மிக பரந்த ஒரு பரப்பளவு. இயற்கை விவசாயத்துல நிறைய பிரிவுகள் இருக்குது. அது பயிர் வகைகள் இருக்குது, மர வகைகள் இருக்கு, தானியங்கள், காய்கறிகள், கீரைகள் எல்லாத்துலயுமே இயற்கை விவசாயத்துல வரக்கூடியது. நீங்க இயற்கை விவசாயம் அப்படின்னு வந்த பொழுது என்ன பயிரை பயிரிடணும் அப்படின்னு தேர்வு செஞ்சீங்க? எதனுடைய அடிப்படையில இந்த பயிரை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நான் ஃபர்ஸ்ட் வந்து கீரையில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஒரு இயற்கையா வந்து நம்ம எனக்கு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே வந்து அது கெமிக்கல் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா என்னோட உடம்புக்கே அது செட் ஆகாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீரையை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு இருக்கிறனால அந்த சாணத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். அதில் ஆரம்பிச்சதுதான் ஃபர்ஸ்ட் கீரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான நெல்லை வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய நெல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணது வந்து மாப்பிள்ளை சம்பா நெல் தான் வந்து சூஸ் பண்ணோம். அந்த மாப்பிள்ளை சம்பா நெல் அப்புறம் குழி வெடிச்ச நெல், இதை ரெண்டையுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தோம், வீட்டுக்காக போட்டிருந்தோம். அதுலேருந்து வந்து நம்ம பண்ண என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து சென்னையில் வேலை பார்த்தன ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி வேலை பார்க்க உள்ள அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இங்கே ஊருக்கு வந்துட்டு போகும்போது வந்து காய்கறி எல்லாமே வீட்டில் நம்மள்ட்ட நம்மளோட வீட்டுக்கு தேவையான போக பாக்கி வந்து இருக்கிற காய்கறிகளை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போவார். அப்போ எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொடுக்கும் போது அவரோட அதிர்ச்சரியம் என்னென்னா இவ்வளோ ஒரு நல்ல பொருள் வந்து இங்க யாருமே இப்படியெல்லாம் நம்ம கிடையாது, நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து சாதாரண பொருள், இதெல்லாம் வந்து இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே உங்கள்ட்ட தான் இடம் இருக்கு நிறைய பண்ணலாமே இது அப்படிங்கிற மாதிரி நிறைய தூண்டுதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கும் தேவையான பொருள் எடுத்துட்டு மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணலாமே, நம்ம நல்ல பொருளை சாப்பிட்றோம் அது மற்றவங்களுக்கும் போய் சேரட்டமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டுட்டு போனோம்.
இயற்கையோடு குறைந்த ஒரு தொடக்கத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க. முதல்ல நெல் பயிரில பல்வேறு விதமான வகைகள் இருக்கு. நீங்க ஏன் இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற ஒரு ரகத்தை தேர்வு செஞ்சு பயிரிட ஆரம்பிச்சீங்க, இதுக்குன்னு ஏதாவது சிறப்பு காரணங்கள் ஏதாவது இருக்காங்கம்மா?
காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப எங்க ஊர் சைடு எல்லாருமே வந்து அதிகமா வந்து குழி வெடிச்ச நெல் அந்த மாதிரி சிஆர் அந்த மாதிரி நெல் போடுவாங்க. இருந்தாலும் கூட இந்த மாப்பிள்ள சம்பா நெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல்டு விசிட் போகும்போது அங்க ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினாரு, இந்த மாப்பிள்ள சம்பா நெல் வந்து இது வந்து சுகர் பேஷண்ட் அல்லது உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி இதையே நம்ம பண்ணலாம், நம்ம நம்மளோட இடத்துக்கு வந்து இது வந்து தகுதியான நெல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதை வந்து சூஸ் பண்ணோம்.
பொதுவாக விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு விவசாய விளைநிலங்கள் அப்படிங்கறதே இன்னைக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. கிராமங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் குறைஞ்சு நிறைய கட்டிடங்கள் வீட்டு மனைகளா வந்து நம்ம நிறைய பாக்குறோம். இன்னைக்கு உங்களுடைய விவசாய நில அளவு எவ்வளவு? இப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு மற்றதுக்கெல்லாம் எந்த மாதிரி எவ்வளவு நிலப்பரப்புல இதை பிரிச்சு இந்த நெல்லை வந்து பயிரிடுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப மாப்பிள்ளை சம்பா நெல்லுக்கு வந்து நான் 2 ஏக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 6 மாசம் பயிர். அப்புறம் மற்ற காய்கறிகளுக்கு பார்த்தீங்கன்னா அது தனியாக 2 ஏக்கர் வந்து எங்களோட சொந்த இடம் 2 ஏக்கர், அதை இல்லாமல் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க இடம் வந்து அது 1-2 ஏக்கர். இது எல்லாமே காய்கறி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாட்டு காய்கறிகளாக தேர்வு செய்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அம்மா பொதுவாக பயிரிடுறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நெல்லுக்கு உங்களுடைய நிலத்தை எப்படி அந்த பயிரிடுறதுக்கு முன்னாடி அதை தயார்படுத்துறீங்க, அதனுடைய பராமரிப்பு முறைகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
எங்களோட இந்த இடத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா மானம் பார்த்த பூமி தான் எங்களோட இடம். இந்த போரோ ஏதோ அந்த மாதிரி கிடையாது, நெல்லுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நெல் அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா எள்ளு அந்த மாதிரி உளுந்து அந்த மாதிரி அப்பயே தெளிச்சுட்டு அதை இது பண்ணிடுவோம். பண்ணிட்டு அப்புறம் கிடக்கும், அப்புறம் கோடை உழவு அப்படின்னு சொல்லிட்டு உழுது போடுவோம். அது எதுக்காக அப்படின்னா அந்த பில்லு கோரை பில்லு அந்த மாதிரி அதை வந்து இது கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோடை உழவு ஒரு 2 வாட்டி உழுது போடுவோம். அப்புறம் நெல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நாங்கள் நெல் எப்போ தெளிக்க இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை புரட்டாசி மாதம், அந்த மாதத்துல வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து நெல் தெளிக்கிறது 15 நாளைக்கு முன்னாடியே வந்து தக்க பூண்டு விதை அந்த மாதிரி தெளிச்சு வச்சிருவோம். வச்சுட்டு அதை வந்து மடக்கி திருப்பி 15 நாள் இல்லை 20 நாளைக்கு அப்புறம் வந்து மடக்கி உழுதுருவோம் அந்த தக்க பூண்டு இதடியே. அதுலேயே வந்து அந்த உழுதுட்டு திருப்பி நாங்கள் வந்து சாணி உரம் ஆட்டு எரிவு அந்த மாதிரி வந்து கோழி எரிவு அந்த மாதிரி போட்டு மறுபடி உழுது போட்டுருவோம். உழுது போட்டுட்டு அப்புறம் தான் நெல் விதைப்போம். நெல் விதைச்சிட்டு மானம் பார்த்த பூமிக்கு தான் மழையும் கரெக்டாக இருக்கும், அந்த நாங்கள் பண்ணுற அந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 30வது நாள் வந்து நாங்கள் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவியா அந்த மாதிரி உரம் கொடுப்போம். அப்புறம் வந்து இது பண்ணுவோம் என்னன்னா அந்த கடல் பாசி உரம் அந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் கிடைக்கிது, அந்த மாதிரி நிறைய இது பண்ணிக்கிட்டு இருப்போம் கொடுப்போம். அப்புறம் 45 நாள் அதுக்கு வந்து சில பூச்சிகள் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த 5 இலை கரைசல், அதாவது ஆடுகள் சாப்பிடாத ஒரு இலை அப்படின்னா எருக்க இலை புங்க இலை அந்த மாதிரி இலைகள்லாம் வந்து இது பண்ணி துளசி அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நாங்களே வந்து மாட்டோட கோமியத்தில் ஊற வச்சு ஒரு 10 நாள் ஊற வச்சு அந்த இதை வந்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அளவு எடுத்து அதை வந்து தண்ணியிலேயே நாங்கள் தெளிச்சு விட்டுருவோம் நெல் வயலில்.
ஆமா இப்ப நெல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நெல்லுக்கு நீர்ப்பாசனம் ரொம்ப அவசியம் அப்படிங்கறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீர்ப்பாசன முறைகள்லாம் எப்படி வந்து கடைபிடிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
நாங்க நெல்லுக்குன்னு நீர் பாய்ச்சறது கிடையாது, ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்த மாதிரி இது வானம் பார்த்த பூமி தான். எங்களுக்கு வந்து இயற்கையா வந்து மழை பெய்தால் மட்டுமே நாங்க சாகுபடி பண்ண முடியும் அப்படிங்கறதா, நாங்க வந்து நீர் பாய்ச்சறது கிடையாது. அந்த மழை பெய்யுற தண்ணியை தான் வந்து வச்சு நாங்க இது இந்த மாப்பிள்ள சம்பா நெல் அப்படிங்கறது 6 மாசம் பயிர், இதோட காலம் வந்து 6 மாதம். அதனால வந்து இந்த தண்ணியை வந்து நாங்க தேங்கி தான் அந்த தண்ணியை தேக்கி தான் வச்சிருப்போம். எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தண்ணியை வந்து தேக்கி வச்சுக்குவோம் கொள்ளையிலேயே வயல்லயே.
அம்மா இப்ப மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்றப்ப நீங்க முழுக்க முழுக்க இயற்கை உரங்கள் தான் வந்து நீங்க பயன்படுத்துறதா சொல்லிருக்கீங்க. இயற்கை உரங்கள்ல என்ன மாதிரியான உரங்கள் வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, அந்த உரங்கள் எல்லாமே நீங்களே தயார் பண்ணி பயன்படுத்துறீங்களா அல்லது கடைகள்ல வாங்கி பயன்படுத்துறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நாங்களே தான் ரெடி பண்றோம் அப்படின்னா எங்கள்கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, இந்த எல்லா சாணத்தையும் வச்சு நாங்க மக்க வச்சு இது கூட பூச்சி பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புங்கன் தலையும் அதோட வெட்டி போட்டு மக்க வச்சு அதுதான் உரமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வயலுக்கு.
இப்ப இந்த நெல் பயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பரவலான விஷயம் வந்து இந்த பூச்சிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது, அல்லது வண்டு புழுக்கள் இருக்கிறதுனால நம்ம விளைச்சல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு அது இயற்கையின் காரணமாகவே அதுக்கு நம்ம பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெல் அப்படின்னு சொல்றப்ப எந்த பூச்சி அல்லது எந்த உயிரினத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா காணப்படுது, அதுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு பராமரிப்பு முறைகளை செஞ்சுக்கிட்டு வரீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இதுல பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையிலெல்லாம் பூச்சி அப்படிங்கறது இருக்காதையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட எரு கூட வந்து நம்ம அந்த புங்கண்டது அந்த மாதிரி வந்து நம்ம மக்க வச்சு போறதுனால வேப்பம் புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் தெளிச்சு விட்டுருவோம். அதனால பூச்சிகள் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்படியே போட்டு அதையும் கட்டுக்குள் இல்லாம இந்த குருத்து பூச்சி அப்படின்னு வரும். குருத்து பூச்சி எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கருது வர்ற நேரத்துல வந்து குருத்து பூச்சி வரும். அந்த குருத்து பூச்சி வந்துட்டுனா நெல்லை வந்து கருக்கா நெல்ல, அதாவது பொய் நெல்ல, அது கருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிடும் அந்த நெல். அதுக்கு வந்து நாங்க முக்கியமா யூஸ் பண்றது இந்த பூச்சி வெரைட்டி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த ஐந்தலை கரைசல், அதுதான் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்.
ஆமா, இப்ப இந்த வரக்கூடிய விவசாயம் தவிர நீங்க இந்த கால்நடைகளையும் வளர்த்துட்டு வரதா சொல்றீங்க. ஆடு அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு ஆட்டு இனத்துல செம்மறியாடு வெள்ளாடு அதுலயும் கலப்பினங்கள் நிறைய இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு பழக்கத்துல. ஆடுல என்னென்ன இனம் வச்சுட்டு வரீங்க, எத்தனை ஆடுகள், அதனுடைய பராமரிப்பு முறைகள்லாம் என்ன, அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஆடு அப்படின்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து நானும் வேற வேற ரகங்கள்லாம் ஆசைப்பட்டு வளர்த்தது உண்டு. ஆனா வந்து எந்த ரகமுமே வந்து அதுக்கு வந்து ஃபுல் பராமரிப்பு தேவைப்படுது. கொஞ்சமா சீக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து உடனே இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாவே நாட்டு ஆடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு வந்து ஒரு 15 ஆடு இருக்கு, போதுக்கு நாட்டு ஆடு மட்டும்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தீவனம் அப்படிங்கறது பெருசா நாங்க எதுவுமே வந்து மெனக்கடுறது கிடையாது. எங்கள்கிட்ட வந்து சூப்பர் நெப்பியர் பில்லு அந்த வச்சிருக்கோம். அப்புறம் நாங்க வந்து திடல்ல அங்கங்க வந்து இப்ப ஒரு இடத்துல சாகுபடி பண்றோம் அப்படின்னா அந்த இடம் விட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல திருப்பி ஆட்டை கட்டி மேய்ச்சிட்டு திருப்பி அந்த மாதிரி தான் நாங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி கள்ள புண்ணாக்கு அந்த மாதிரி எள்ளு புண்ணாக்கு அந்த மாதிரி தான் அதுக்கு தீவனம், வேற எதுவும் தீவனம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது.
அதே போல இன்னைக்கு மாடுகளையும் நீங்க வச்சு பராமரிச்சுட்டு வர்றீங்க. மாடுகள் அப்படிங்கிறப்ப என்ன ரக இனங்கள் வந்து பராமரிக்கிறீங்க, அதனுடைய பயன்பாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்குது? இப்ப உதாரணத்துக்கு பசு மாடு அப்படின்னா சில பேரு பசு மாட்டிலேயே அந்த பால்கள்லாம் கறந்து அதை விற்பனை செஞ்சு பொருளாதாரத்துக்காக பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நாங்க வந்து இப்ப நாட்டு மாடு தான் வச்சிருக்கோம், அது பசு மாடு தான் இருக்கு. இப்ப மாட்டுக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு நாங்க பெருசா வந்து இப்ப ஊர்ல எல்லாம் வந்து மேய்ச்சல் தான் அதிகமான பாத்தீங்கன்னா, இப்ப நெல் வயல் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து நெல் வயல் சும்மா தான் கிடக்கும். அதுல கொண்டு போய் மாட்டை கட்டிடுவோம், அதுவே நல்ல மேய்ச்சல்ல வெயில்ல மேயணும். ஒரு மாடு பால் கறக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாடு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 4 மணி நேரம்னாலும் வெயில்ல வந்து மேய்ச்சல்ல இருக்கணும். அப்பதான் வந்து அந்த நம்மளோட உடம்புக்கு வந்து அந்த பால் நல்லது. இப்ப அதே மாதிரி நாங்க பாலும் கறந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஊர்லயே வந்து பக்கத்துல அந்த மாதிரி பாலும் கறந்து கொடுத்துட்டு இருக்கோம். சில டைம் வந்து நான் மோர் அந்த மாதிரி தயிர் போடுறேன் அப்படின்னா அதுல இருந்து ஆடைய வந்து எடுத்து அதை நெய்யாவும் மாத்தி நான் வந்து அதையும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதே போல கோழி இனங்களும் நீங்க வளர்த்துட்டு வரீங்க. கோழி இனங்களும் அதே போல முழுக்க முழுக்க நாட்டு ரக இனங்களாவே வச்சு பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? கோழியில எத்தனை கோழிகள் வந்து வளர்த்துட்டு வரீங்க, அதனுடைய வளர்ப்பு முறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கோழி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு கோழிகளும் இருக்கு, அதே மாதிரி கைரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் அந்த ரகமும் வச்சிருக்கேன், கருங்கோழி ரகம் அந்த மாதிரியும் அதுவும் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 to 120 கோழி தான் இருக்கு. இதோட முட்டையை வந்து நான் சென்னையில அங்க வந்து எங்களுக்கு சென்னை ஃபுல்லா அங்க வியாபாரம் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு முட்டையும் வந்து நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்ப இது போல வரக்கூடிய அந்த விவசாயத்துல இருக்கக்கூடியத நீங்க எப்படி விற்பனை பண்றீங்க? விற்பனையாளர்கள் வந்து நேரடியாவே வந்து இந்த பொருட்களை வந்து கொள்முதல் பண்ணிட்டு போவாங்களா, அல்லது நீங்க போய் சந்தைகள்ல போய் சந்தைப்படுத்தி இதை விற்கிறீங்களா, அதனுடைய விற்பனை முறைகள்லாம் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப பாத்தீங்கன்னா காய்கறி அப்புறம் நெல்லோட இது அந்த நெல்ல இருந்து மதிப்பு கூட்டுற பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடியப்ப மாவு முறுக்கு ஓலபக்கோடா அதை இல்லாம நிறைய பொருட்கள் வந்து ராகி மாவு அந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து இதுல என்னன்னா எங்களோட பொருளை நாங்களே உற்பத்தி பண்றோம். இதுல வந்து 3வது மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை, நாங்களே உற்பத்தி பண்றோம். நேரடி எங்களோட பொருளை வந்து நேரடி கஸ்டமருக்கே கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதுக்கு. இப்ப வெளி மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களால காய்கறி மட்டும் கொடுக்க முடியாது, மத்த பொருள் எந்த பொருள் கேட்டாலுமே வந்து அதுக்கு கொரியர் வசதியோட நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் பண்ணிருக்கேன், நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு 300 கஸ்டமர் கிட்ட சென்னையில இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல வந்து 4 நாள் வந்து டோர் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி இப்ப பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஏரியாவும் ஒரு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அம்மா, இப்ப இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படிங்கறத இன்னைக்கு அதிகமா நிறைய இடங்களில் காணப்பட்டது. என்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய தயாரிப்பு முறைகள்லாம் என்ன, அதனுடைய அனுபவங்களை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னபடி மாப்பிள்ள சம்பா இடியப்ப மாவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரிசியாவும் நாங்க அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரடி வந்து அரிசியாவும் அவங்க சமையலுக்கு பயன்படுத்துற மாதிரி அரிசியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இடியப்ப மாவாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், முறுக்காவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓலப்பக்கோடாவும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஓலப்பக்கோடா அந்த மாதிரி அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால அந்த மாதிரியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இல்லாம எங்க ஊர்ல வந்து இப்ப எங்க தோட்டத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய முருங்கை மரம் இருக்கு, கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து முருங்கைக்கீரை எல்லாம் நேராவே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல மாதிரி யோசிச்சு அதை இட்லி பொடியாவோ இல்ல சாப்பாட்டுக்கு பொடியாவோ அந்த மாதிரியும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, அப்புறம் முளைக்கட்டிய நாங்களே ராகி வந்து இப்ப கேழ்வரகு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல விளைவிக்கிறது கிடையாது, நாங்க வெளியில இருந்து அதை ஒரிஜினலா பார்த்து வாங்கி அதை வந்து முளைக்கட்டி அந்த மாதிரி மாவாவும் அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய விவசாயிகள் இப்ப கருப்பு கவுனி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட இயற்கையா அவங்க விளைவிக்கிற அந்த அரிசியை வாங்கி அது மாவு முறுக்கு அந்த மாதிரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பொருள் வந்து இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க, அதோட சத்து மாவு அந்த மாதிரியும் வாங்கி நாங்க அதை வந்து நல்ல ஒரு சுத்தமாக ரெடி பண்ணி அந்த மாதிரியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாமே நெய், செக்கில் ஆட்டுற எண்ணெய் அந்த மாதிரி பொருட்களாகவும் நிறைய பொருளை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அம்மா, இப்போ இந்த இடியப்ப மாவு செய்யணும், அதே போல செற்றுண்டி வகைகள், இட்லி பொடி வகைகள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு அந்த வயல்களில் பணி இருக்கும், வயல்களுடைய பணியை தாண்டி இந்த ஒரு சிற்றுண்டி திறக்கக்கூடிய பணிகளும் செய்யணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தொடர்ச்சிய பணிகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப அந்த பணிகளை எப்படி வந்து நீங்க பிரிச்சு செய்றீங்க? அதே போல இந்த நீ பொருட்கள்லாம் தயார் பண்றீங்க இல்லையா, இதுல இருந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரியான ஒரு இட்லி பொடி, என்ன மாதிரியான பக்கோடாக்கு இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க, அந்த வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க எப்படி அதை செஞ்சு கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பொருளை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பா வந்து என்னோட காய்கறிகள்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து இந்த பொருளை வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுனால ஒரு ஒரு பொருளையும் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பொருள்கிட்ட நான் வீட்லயே ரெடி பண்ணி அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முக்கியமான காரணமே வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து இந்த பொருளை செஞ்சு கொடுக்கக்குள்ள இந்த பொருளும் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும், செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி நெய், எண்ணெய், எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சில டைம் வந்து கல்லை வந்து நிலக்கடலை நாங்களே சாகுபடி பண்ணுவோம், எள் போடுவோம், இருந்தாலும் இது பத்தாததுக்கு வேற யாரும் இயற்கையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்டேருந்து அந்த பொருளை வாங்கி அதை வந்து நாங்க எண்ணெயா கூட மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஆமா, இது போல இதுல இருந்து வரக்கூடிய இந்த வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா பொதுவா நம்ம விவசாயம் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? அதே போல இந்த இயற்கை உரம் வாங்குறதுக்கு, இதுல செயல்படுறதுக்கு விற்பனை போகணும், போக்குவரத்து செலவுகள்லாம் இருக்குது, எல்லா செலவுகளும் போக இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதுமானதா, லாபகரமா இருக்காங்கம்மா?
கண்டிப்பா இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா நானும் வந்து இதை மட்டும்தான் தனியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலையும் விட்டுட்டு ரெண்டு பேருமே ஃபுல் டைமா இதுல இருந்து ஃபுல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரு சென்னையில இருந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் இங்க ஊர்ல இருந்து பொருட்கள் ரெடி பண்றது கொடுக்கறது அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு போதுமான வருமானம் வந்து கண்டிப்பா இதுல இருக்கு. இன்னொன்னு வந்து எங்களுக்கு மன நிம்மதியாவும் இருக்கு இந்த வேலைகள்ல செய்யறதா, ஒரு நல்ல பொருளை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுல வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. சமரையுமே வந்து சில பேரை நான் பாத்திருப்பேன் நேரடியா, சில பேரை நான் பாத்திருக்கவே மாட்டேன், போன்ல பேசுறதுதான். அந்த மாதிரி வந்து குடும்ப உறவுகளாவே ஆகிட்டாங்க. அதுல வந்து அந்த மாதிரி ஒரு வேலையே பாத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி உறவுகள்லாம் எனக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கறது அது சொல்ல தெரியல, ஆனா அந்த அளவுக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்காங்க இதன் மூலமா.
அதே போல இன்னும் ஒரு எதிர்காலத்துல ஒரு அடுத்த கட்டத்துல இந்த விவசாயத்துல என்ன மாதிரியான பொருட்களை வந்து வேளாண்மை செஞ்சு இயற்கை அதாவது செயற்கை உரங்கள் இல்லாம பாரம்பரிய ரீதியான ஒரு விவசாய பொருட்களை தயார் பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு எதிர்கால திட்டமிடலோட உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா?
இப்ப அடுத்த கட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் அரைக்கிற பொருட்கள் எல்லாமே நான் வெளியில கொடுத்து அரைச்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து கமர்ஷியலா ஒரு மில்லுல கொடுத்து மிஷின்ல அரைக்கிறப்ப வந்து அதோட டேஸ்ட் அப்படி எல்லாம் குறையிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங். அதனால என்ன பண்றோம் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப பாரம்பரிய முறையில வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து திருக கல்லுல வந்து அரைச்சி எல்லாமே பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப யாருமே அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதில்ல, மெல் உடனே மிக்சி உடனே மிஷின் அந்த மாதிரி இதுக்கு போயிட்டோம். அதை தாண்டி திருகக்கல்லுல வந்து இந்த மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் இது மாதிரி எல்லாம் அரைச்சி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட ஹஸ்பண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் இது. அதை வந்து இன்னமும் நல்லா இருக்கும், அது வந்து இயற்கையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு வந்து அடுத்த கட்ட இதை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதுதான் இப்போதுக்கான இது.
ஆமா, அதே போல இன்னைக்கு உங்களை போல நீங்க ஒரு நர்சிங் முடிச்சுட்டு ஒரு மருத்துவத்துல ஒரு செவிலியர் பட்டம் பெற்று முழுமையா நீங்க விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை போலவே இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெரிய பெரிய உயர்கல்வி படிச்சவங்க எல்லாம் கூட படிச்சுட்டு அந்த பணி வாய்ப்புக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரம்பரிய விவசாயத்துல குறிப்பா நிறைய இளைஞர்கள் வந்து அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அனுபவங்கள் இது போல இறங்கி விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோட பார்க்க முடியுது, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்க வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்கம்மா?
என்னோட கருத்துரைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே பண்ணுங்க, எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த பண்ணக்குள்ள யாரும் என்னைக்கும் யோசிக்காதீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். என்னால முடிஞ்ச நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி எங்களால வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா. அதே மாதிரி என்னால முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி யாரும் இருந்தீங்க உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எதுவும் ஆலோசனை தேவைகள் அப்படின்னாலும் என்னை வந்து கண்டிப்பா என்னோட போன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நிறைய சப்போர்ட் பண்றேன், நிறைய இந்த விஷயத்துல நல்ல விஷயங்கள் நம்மளோட வந்து அந்த கால முறைகள் வந்து திரும்பி நம்ம எடுத்து கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னமும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கொள்றது. அது இதை வந்து முக்கியமா வந்து இந்த ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போனா பெரியவர்கள் சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்களோ இல்லையோ, ஆனா குழந்தைங்கள்கிட்ட கொண்டு போனா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் வந்து நிறைய பண்ணி நிறைய இந்த விஷயங்கள் வந்து அவேர்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பா போகணும், போனாதான் வந்து அவங்க இதெல்லாம் திரும்பி எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து. என்னோட தொலைபேசி எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 10 276 507. இந்த நம்பருக்கு வந்து நீங்க எப்ப தொடர்பு கொண்டாலும் வந்து கண்டிப்பா நான் வந்து எந்த ஆலோசனையா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து சொல்றேன்.
அம்மா, இது வரைக்கும் இந்த இயற்கையான விவசாயம் அதை எப்படி செய்யறது, உங்களுடைய அனுபவங்கள் என்னென்ன பயிரங்கள் குறிப்பா இந்த மாப்பிள்ளை சம்பா இந்த தக்கை பூண்டு இதெல்லாம் எப்படி பண்றது, அதனுடைய உழக்கூடிய முறைகள் நீர்ப்பாசன முறைகள் அதுல எப்படி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தவிர இந்த கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதனுடைய வேளாண்மை முறைகள்லாம் என்ன, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பா மிக தெளிவா உங்களுடைய அனுபவங்களை பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா.
நேர்களே, இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வருமானம் ஈட்ட முடியும் என்பதை குறித்து நமக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கிய திருமதி எஸ் சுசீலா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு விதமான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.